ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பனும் எங்கள் தகப்பனுமானவரே, இந்த நாளிலும் நாங்கள் உமது வசனத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு இந்த பெரிதான சிலாக்கியத்தை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. உமது வசனம் எங்களை மாற்றட்டும், உம்முடைய சித்தத்தின் மையத்துக்கு எங்களை கொண்டு வாரும், இயேசுவின் நாமத்திலே ஆமேன். மனுஷனுக்கு முதலாவது கேள்வியாக தேவன், நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே அவர் கேட்டார். தேவனுக்கு தெரியும் ஆதாம் எங்கே ஒளிந்து கொண்டிருந்தான் என்று, ஆதாமும் ஏவாளும். ஆனால் அவர் அதை குறித்து கேட்கவில்லை. நான் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய அந்த அதிகாரம், ஆளுவதற்கான அந்த அதிகாரம், அதை நீ இழந்து இப்பொழுது எந்த இடத்திலே இருக்கிறாய்? அது மட்டுமல்ல, உலகத்தை ஆளும் அதிபதியாக அவனை தேவன் அமைத்திருக்க, சுதந்திரமான ஜீவியத்தை ஜீவிக்க தேவனிலே தங்கியிருக்காத ஒரு வாழ்க்கை ஆதாம் முரட்டாட்டம் பண்ணி பாவத்திலே விழுந்ததினாலே இப்பொழுது ஆவிக்குரிய நிலைமையை இழந்தது மட்டுமல்ல, சரீரப்பிரகாரமாக மரங்களுக்கு பின்னாலே ஒளிய வேண்டியிருந்தது. அதன் பிறகு ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக வேண்டியிருந்தது. ஆண்டவர் அவர்களை வெளியே போகும்படிக்கு அனுப்பிவிட்டார். தேவனுக்கு நாம் எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நாம் ஜீவித்து அவருக்கு ஊழியம் செய்து மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று மிக முக்கியமாக இருக்கிறது. இட் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் பொசிஷன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக நமது ஆவிக்குரிய இடம். அடுத்ததாக, சரீரப்பிரகாரமாக அல்லது பூமி சாஸ்திரத்தின்படி ஜியோகிராபிக்கல் பொசிஷன் ஆர் பிளேஸ், நாம் ஜீவிக்க வேண்டிய தேசம், நாம் ஜீவிக்க வேண்டிய மாகாணம் அல்லது ப்ராவின்ஸ், ஜீவிக்க வேண்டிய நகரம் பட்டணம், எல்லாமே தேவனுக்கு முக்கியமாக இருக்கிறது. நாம் நினைத்தபடி எங்கேயும் நாங்கள் ஜீவித்து எந்த தேசத்திலையும் அல்லது எந்த ஒரு சிட்டி ஒரு பட்டணத்திலையும் ஜீவித்து தேவன் எங்களுக்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக வைத்திருக்கிற, அவர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற அந்த நல்ல வேலையை, குட் ஒர்க்ஸ், எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம், அதை நாம் நிறைவேற்ற முடியாது. நம்முடைய அழைப்பை நாங்கள் கடைசி மட்டும் அதை நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையிலே திருப்தியையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய நிலைமையும் முக்கியம், ஆவிக்குரிய இடம். அதே நேரத்தில் சரீரப்பிரகாரமாக நாங்கள் எந்த ஒரு தேசத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று, எந்த ஒரு பட்டணத்திலே, எந்த ஒரு கிராமத்திலே, எந்த ஒரு வீட்டிலே, அது மட்டுமல்ல எந்த ஒரு சபையிலே குறிப்பாக நாங்கள் இருந்து அந்த சரீரத்தோடு இணைந்து நாங்கள் அவயவமாக அவர் எங்களுக்கு அழைத்த அந்த அழைப்பு, அந்த ஊழியத்தின் அபிஷேகம் எங்களுக்கூடாக பாய்ந்து செல்ல நாங்கள் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதா, எங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற அப்படித்தான் தேவன் விரும்பியிருக்கிறான். அந்த நேரத்திலே தான் அந்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றலாம். பிழையான இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் நிறைவேற்ற முடியாது. பிழையான ஒரு ஆவிக்குரிய நிலைமையின் இடம், பிழையான சரீரப்பிரகாரமாக வேறு ஒரு தேசம் அல்லது வேறு ஒரு பட்டணம் அல்லது வேறு ஒரு சபை, நாங்கள் ஜீவிக்கும் வீடு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு பலர் பிழையான வீடுகளிலே ஜீவித்து கொண்டு நாங்கள் அதை பார்த்தோம் இல்லையா, ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா, சாபம் நிறைந்த அந்த வீட்டில் இருந்து கொண்டு பல விதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், நோய்கள், மரணங்கள் அல்லது விவாகரத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள் இவர்களுக்குள்ளாக அகப்பட்டு ஆண்டவரிடத்தில் ஏனென்று கேட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை அந்த வீடு சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. குறிப்பாக வெளியூர்களில் இருக்கிறவர்கள், வேதர் இட்ஸ் ஆஸ்திரேலியா ஓ கனடா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓ எனிவே, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அல்லது வேறு வேறு ஜனங்கள் ஜீவித்த வீடுகள் இப்படியாக இல்லை. அதுக்குள்ளே நாங்கள் போகும்பொழுது தேவனுடைய வழிநடத்துதலின்படி போகாது, நாங்கள் அதற்குள்ளே நுழையும் பொழுது எதையும் நாம் சந்திக்கலாம். உபாகமம் 7:25-26 இருக்குது. வீடுகள் சாபத்துக்குள்ளாய் வரலாம். ஓகே, முதலாம் கொரிந்தியர் 12:14 தொடக்கம் வாசிப்போம். முதலாம் கொரிந்தியர் 12:14 தொடக்கம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. இவ எங்களுடைய சாதாரண எங்களுடைய உடலை குறித்து தேவன் பேசுகிறார். God is down to earth. He speaks in very simple things that we can understand. மிகவும் விளங்கத்தக்கதாக தேவன் எங்களோடு பேசுகிறார். சாதாரண காரியங்களோடு, காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ, காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே, வேர் இஸ் த ஸ்மெல்லிங், மூக்கு. தேவன் தம்முடைய சித்தப்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். எங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்திலே இருக்கிற வேண்டிய காரணம் தேவனாலே நிச்சயிக்கப்பட்டது. ஒவ்வொரு அவயவத்தின் இடத்தையும் தேவன் தாமே நிச்சயித்தார். He planned it. நம்ம உடல்ல இருக்கிற இந்த அவயவங்கள் எல்லாத்தையும் தேவன் தாமே அது இருக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறார். அதனால தான் அது ஃபங்க்ஷன் பண்ணுது, அதாவது அதனுடைய வேலையை செய்து. அது அது அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் தேவன் எதற்காக அந்த அவயவத்தை, கண் அல்லது காது, அதை சிருஷ்டித்தாரோ அதனுடைய வேலையை அது செய்யாது. தேவன் அதை ஒரு காரணத்துக்காக சிருஷ்டித்து அது இருக்க வேண்டிய இடத்திலே வைத்தார். இதே விதமாகத்தான் ஆண்டவர் தாம் சிருஷ்டிக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபுறப்பு அடைந்த புதிய சிருஷ்டி ஆகின ஒவ்வொரு பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய பிரகாரம் அவர்களை ஒரு காரணத்தோடு, ஒரு நோக்கத்துக்காக, ஒரு குறிப்பான ஒரு வேலைக்காக தேவன் அழைத்தபடியினால் அதற்கேற்று அந்த அதை செய்து முடிக்க அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, தேவ பிரசன்னத்தையும் கொடுத்ததினாலே அவர்கள் அந்த வேலையை செய்வதற்கான இடத்தையும் குறைத்திருக்கிறார். எப்படிப்பட்டதான தேசம், எப்படிப்பட்டதான ஒரு பட்டணம் அல்லது கிராமம், எப்படிப்பட்டதான ஒரு சபையிலே அல்லது ஒரு ஊழியத்தோடு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஜாயின்ட் டு எ மினிஸ்ட்ரி, எ பாரா சர்ச், அதே நேரத்தில் அவர்கள் இருக்க வேண்டிய வீடு, எல்லாமே தேவனுக்கு முக்கியமாயிருக்கு. அப்படியாக நாம் அவருடைய அந்த வழிநடத்துதலிலே சரியான இடத்திலே சரீர பிரகாரமாக சரியான தேசத்திலே, சரியான பட்டணத்திலே, சரியான சபையிலே இருந்து நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த தேவ சரீரத்தோடு, சபையோடு, தி பாடி ஆஃப் கிறிஸ்ட் கனெக்ட் பண்ணி தொடுக்கப்பட்டு இருந்தாலொழிய நாங்கள் தேவன் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, ஒருவருமே நிறைவேற்ற முடியாது. சும்மா இப்படி ஒரு சர்ச்சில் இருந்துட்டு, ஒரு பட்டணத்தில் இருந்துட்டு, பாட்டு கொஞ்சம் படிச்சுட்டு, தசோபாவம் காணிக்க அப்படி போட்டுட்டு, ஏதோ கொஞ்சம் மேலுமான ஏதாவது அந்த உதவிகள் அப்படி செய்துட்டு, பாஸ்டருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே காலத்தை முடித்து நாங்கள் ஆண்டவரண்ட போகலாம். ஆனால் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. வாழ்க்கையின் மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதமும் சிலாக்கியமும் தேவன் அழைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து அதையே செய்து கொண்டிருந்து சரியான அந்த இடத்திலே அதை நிறைவேற்றி முடிப்பதுதான். பிதா எனக்கு கொடுத்த வேலையை முடிப்பதே எனக்கு உணவாக இருக்கிறது என்று இயேசு சொன்னான். யோவான் 4. அதே நேரத்தில் இயேசுவை வேற எந்த தேசத்துக்கும் அவர் அனுப்பவில்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கும், இழந்து போன இஸ்ரவேலரிடத்திலையும் தான் அவர் அனுப்பினார் ஒழிய வேறு எந்த ஜனத்தினிடத்தையும் தேவன் இயேசுவை அனுப்பவில்லை. See, there is always a location, there is always a position, always. You cannot live as you like anywhere and expect God to fulfill his plan over your life. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் திட்டத்தை தேவன் நிறைவேற்றி நீ எதிர்பார்க்க முடியாது. எங்கேயும் நீ ஜீவித்துக் கொண்டு எந்த சபையிலையும் இருந்து கொண்டு எந்த ஊழியத்திலையும் நீ இருந்து கொண்டு அல்லது எப்படியோ இல்லை, தேவன் குறிப்பாக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். குறிப்பாக தேவன் ஒவ்வொரு விசுவாசியையும் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை உயிரோடு எழுப்பும் பொழுது அந்த விசுவாசியையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறார். மறுபுறப்படைந்த தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையினுடைய ஆவிக்குரிய நிலை நிலைமை இடமும் அதுதான். எபேசியர் 2 எபேசியர் 2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த, அதாவது தேவனை விட்டு பிரிந்திருந்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், மறுபடியும் பறக்கும்படி செய்தார். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே, அதாவது இயேசுவை அறியாத காலத்திலே, இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும், அதாவது இந்த உலக ஜனங்களினுடைய வாழ்க்கை போக்கு, சாத்தானாலே வனையப்பட்ட வாழ்க்கை போக்கு, கணினிச்சை மாம்சத்தினிச்சை ஜீவனத்தின் பெருமை, இது தேவனாலே உண்டானதல்ல. இது இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானாலே உண்டானது. தேவன் இல்லாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு சந்ததி. உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அசுத்தாவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐசிவரியும் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மறித்தவர்களாய் இருந்த, தேவனை விட்டு பிரிந்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்கள் விடுதலை அடைந்தீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி அதோ உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆவிக்குரிய நிலைமை இதுதான். ஆவிக்குரிய இடம் உன்னதங்களிலே, அதாவது அவருடைய சிங்காசனத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாக நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். Romans 8:17 நாம் பிள்ளைகளாயிருந்தால் சுதந்திரருமாமே, அதாவது சொத்துக்கு உரிமையாளர்கள், இயேசுனுடைய சொத்துக்கு, தேவனுடைய சுதந்திரரும் தேவனுடைய சொத்துக்களுக்கு நாங்கள் சொந்தக்காரரும், கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரரும் அவரோடு கூட சொந்தக்காரருமாயிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். அதோ தேவன் சகலத்தையும் தொடுத்து எழுதி வைப்பார். அவரோட கூட பாடுபட்டால் இவைகள் இப்படியாகும். இந்த உலகத்திலே உத்தரவும் உண்டு. ஏன்? நிச்சயமாக இந்த உலகத்தின் அதிபதி தொடர்ந்து அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்னில் உங்களுக்கு சமாதானம் ஒன்று, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், இந்த உலக வாழ்க்கை போக்கை ஜெயித்தேன், இந்த உலகத்தின் அதிபதியை நான் ஜெயித்தேன். இயேசு சொன்னார் யோவான் 16:33, நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினாலே ஜெயிக்கலாம். ஒன்று யோவான் 5:4-5. இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் எது? நம்முடைய விசுவாசம். ஆனால் விசுவாச ஜீவியம் ஜீவிக்க வேணும். எண்ணத்திலே நாங்கள் விசுவாசத்தை உபயோகிக்கிறோம். எப்படிப்பட்டதான் ஒரு வாழ்க்கை போக்கிலே நாம் இருக்கிறோம், எவ்விதமாய் நீ நாளாந்த வேலைக்கு போகிறாய் வருகிறாய், ஏதற்கு உன்னுடைய விசுவாசத்தை உபயோகிக்கிறாய்? விசுவாசத்தினால் மட்டும்தான் பிசாசை அசுத்தாவிகளை நாம் எதிர்த்து நிற்கலாம். மற்றபடியால் we can only resist them in faith. மற்றபடியால் சோ இப்படியான ஆவிக்குரிய அந்த நிலைமையிலே இருந்து நாங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக ஊழியம் செய்ய கொண்டிருக்கும் நேரத்திலே ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் அழைத்திருக்கிற அந்த அழைப்பை காண்பியும், எவ்விதமான ஒரு இடத்திலே நான் இருக்க வேணும், எவ்விதமான ஒரு பட்டணத்திலே நான் குடியிருக்க வேணும், எந்த தேசம் எந்த பட்டணம் எனக்கு அதை காண்பித்தரலும், எவ்விதமான ஜனத்தோடு என்னை தொடுக்க பண்ணியிருக்கிற எந்த சபையிலே நான் சேர வேணும். இன்றைக்கு எல்லாரும் அதிகமான நாட்கள் எப்படி சபையை சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நல்ல பாட்டு இருக்கா அல்லது இருக்குதா அல்லது எப்படி அது அந்த பாஸ்டர் நல்ல அல்லது இப்படி? உண்மையிலேயே இது தேவனுடைய அழைப்புக்கேற்ற ஒரு சபையாக இருக்கிறதான்னு பார்க்கறதில்ல. இன்றைக்கு எனக்கு எஸ்தர் புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எஸ்தரும் அதுக்கு முன்பு இருந்த அந்த ராணி வஸ்தியும் இரண்டு விதமான சபைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. வஸ்தி சபை தள்ளப்பட்டது பதவியில் இருந்து, எஸ்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டால். வஸ்தி தன்னுடைய விருப்பம் செய்து கொண்டிருந்தால், தன்னுடைய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால், இப்படி அநேக சபைகள் இருக்கிறது. தேவன் கொடுக்காத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் விசுவாசிகள். தாங்களுடைய விருப்பம் சபைக்கு வாரதும் கிட்ட போகிறதும், இல்லை கொஞ்சம் பேர் கையால் எண்ணின கொஞ்சம் பேர் தான் அந்த சபைகளிலே ஊழியம் செய்கிறதும் ஆத்து மாதாயம் செய்கிறதும், அந்த கேசட் அங்கே கொடுக்கறது, இந்த சீடி அங்கே கொடுக்கறது, ஆண்டவரையே கொஞ்சம் ஆற்று மக்களுக்கு கொண்டு வரமணி சொல்லி அல்லது பாஸ்டருக்கு ஏதாவது உதவி செய்து கொடுக்கறது. மற்றவர்கள் எல்லாரும் சுயநலம். பவுல் சொன்ன மாதிரி அந்த பிலிப்பியர் 3 அதிகாரத்தில், மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவைகளையே நாடுகிறார்களே ஒழிய கிறிஸ்துவுக்குரியவைகளே அல்ல. கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துதாவை ஏன் தங்களுடைய பிரச்சனைகள் தீர, அவருடைய சிலுவை வேண்டாம். ஏன் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே உரித்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அது சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம், இந்த உலக வாழ்க்கைக்கு மறித்த ஒரு ஜீவியம். நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கம் திட்டங்கள், நம்முடைய மற்ற எல்லா காரியங்களும் சித்தங்களுக்கு மறித்தவர்களாய், தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருக்கு பின்னால போகிற அந்த வாழ்க்கையை இயேசு சொன்னார். சபை அங்கத்தவர்களாக இருக்க அவர் அழைக்கவில்லை. அப்ப இவ்விதமான நிலையிலே நாம் சரியான அந்த தேவன் நியமித்த தேசத்திலே பட்டணத்திலே அந்த சபையிலே இணைக்கப்பட்டு இருக்கும் நேரத்திலே எங்களுடைய வரம் எப்படி இந்த சரீரத்திலே கண் இருக்கும் இடத்திலே வைக்கப்பட்ட இடத்திலே தேவனால் இருந்து அது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காது இரண்டு பக்கத்திலும் வைக்கப்பட்ட இடத்திலே வைக்கப்பட்டு அது கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வண்ணமாக நாங்களும் தேவன் அழைத்த அந்த ஊழியத்திலே அந்த இடத்திலே இருந்து எங்கள் அவருடைய அபிஷேகம் அவருடைய வல்லமை எங்களுக்கு கூட புறப்படக்கூடியதாக இருக்கும். மற்றபடியால் இன்றைக்கு அநேகம் பேர் மெய்யாக மறு உணர்ப்பு அடைந்தவர்கள் ஏதோ மிகவும் மும்முரமாக ஒரு வேலையிலே ஈடுபட்டு அவர்கள் பாவத்திலே ஈடுபடுகிறதில்லை. ஆனால் அவர்கள் தேவனாலே விடப்படாத ஒரு இடத்திலே, தேவனாலே விடப்படாத ஒரு அனுமதிக்கப்படாத ஒரு பட்டணத்திலே அல்லது சபையிலே இருந்து கொண்டு சபைக்கு ஆராதனைகளுக்கு சென்று தங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பார்த்துக் கொள்கிறார். அப்படியாக இருந்தால் தேவனுடைய அநாதி திட்டம் எதற்காக நம்மை ராஜ்யத்துக்குள்ளே இப்படிப்பட்டதான காலத்துக்குள்ளே அழைத்தாருங்கிற அந்த ரகசியம் ஒரு அளவாய் தெரிந்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில் அது நிறைவேறாமல் மறிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய திருப்தி இருக்காது. unless you are in the center of God's will and doing and releasing the anointing what God has called you for, you cannot enjoy the peace of heaven. You will not have. There is a little peace. கொஞ்சம் சமாதானம் இருக்குது இந்த பணம் கொஞ்சம் உனக்கு கிடைக்கிறதுனாலே, உடுப்புகள் கொஞ்சம் போய் வாங்குறதுனாலே, அல்லது நீ நினைத்த ஒரு ஷூஸ் வாங்குறதுனாலே, அல்லது ஒரு வீடு வாங்குறதுனாலே, அல்ல ஒரு கார் வாங்குறதுனாலே, அது நிரந்தரமான ஒரு கழி கூடுதலை சமாதானத்தை உன் இருதயத்திலே ஆவியிலே கொடுக்காது. They're all temporary things. They're all just change of circumstances. கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறினதுனாலே அதனாலே வரும் காரியம். சில ஆக்கள் இங்கே எத்தனையோ பேர் கொஞ்சம் வெயில கண்ட உடனே வெளிநாடுகளிலே கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் கொஞ்சம் அதிலேயும் இருட்டுப்பட்ட உடனே சாண்டியா கொஞ்சம் குளிர்ந்த உடனே சொல்லுவார், we got winter again, isn't it? ஸோ அவங்களுடைய இது ஃப்ளக்சுவேட்ஸ், மாறி மாறி போய் கொண்டிருக்கும். கலர் மாறுற ஓனான் மாதிரி அடிக்கடி மாற்றிக்கணும் வார்கள். நவ் தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களை கிறிஸ்துவுடனே உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு எங்களை உட்கார பண்ணியிருக்கிறார். தட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எவ்ரி பிலீவர். த பிலீவர்ஸ் அத்தாரிட்டி டு ஷேர் த த்ரோன் ஆஃப் காட். வி லுக் டவுன் ஃப்ரம் ஹெவன். வி ஷுட் நோ இன் அவர் ஹார்ட்ஸ். எங்களுக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் தேவன் இதை செய்து முடித்தார். அது நிஜமாக இருக்க வேணும், அது வெளிப்படுத்துதலாக இருக்க வேணும். அது மென்டல் நாலேஜாக எடுத்து அதை செய்ய முடியாது. மனதில் வர ஒரு அறிவு வெளிப்படையாக. 6 அதிகாரத்தில் வெளிப்படையாக, முதலாம் அதிகாரம் 6 வசனம் மன்னிக்கவும், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் குருவானவர்களும் ஆக்கி இருக்கிற அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆசாரியர்கள் அல்லது குருவானவர்கள், பிரீஸ்ட்ஸ், அநேகமாக நாங்கள் உபயோகிக்கும் சொல் குருவானவர்கள். நீ ஒரு ராஜ பதவியை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, தேவனாலே நீ ஒரு குருவானவருடைய பதவியையும் எடுத்திருக்கிறாய். நீ குருவானவருடைய அங்கி அணிய வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளை நீண்ட போட்டு அல்லது இடையில் ஒரு பட்டியை கட்டி, அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் கொடுத்த பதவி. யூ ஆர் அ பிரீஸ்ட் அண்ட் அ கிங். ஆனால் இந்த இரண்டும் ஒன்றிலே ஒன்று தங்கியிருக்க, குருவானவராக நாம் தேவனுக்கு ஊழியத்தை நடப்பிக்காமல் நாம் ஆளுகை செய்ய ராஜாவாக முடியாது. We cannot rule as a king as God has called us to in Jesus' name unless we are intercessors standing in between God and people. நாம் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே பரிந்து பேசுகிறவர்களாக இல்லாமல், சகலத்தையும் தேவனிடத்தில் கொண்டு போய் அதை சொல்லுகிறவர்களாக இராமல், குருவானவர்களாக அந்த பதவியிலே நாம் ராஜாக்களாக நாம் ஆளுகை செய்ய முடியாது. அந்தகார சக்திகளின் மேல், சூழ்நிலைகள் மேல் நாம் ஆளுகை செய்ய முடியாது. நாம் ஆளுகை செய்ய வேண்டியதாக இருந்தால் நாம் குருக்களாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். Intercessors. See? Intercessors. எவ்வளவு இது முக்கியம். ரோமர் 5 அதிகாரம் பதினேழு, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய இவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு என்னும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகவே, அதிக நிச்சயம். ஆதாம் மூலம் மரணம் ஆண்டு கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியின் அந்த கிருபையை பெற்றவர்கள் அவர் மூலமாக ஆளுகை செய்ய வேண்டும் எவ்வளவு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆதாம் தன்னுடைய ஆளுகையின் பதவியை இழந்தான். He lost his position as a king to rule and subdue and to have dominion. அதை சாத்தானுக்கு கொடுத்தான். சாத்தான் இந்த உலகத்துக்கு அதிபதியானான். இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனத்துக்கு அதிபதி. இந்த உலகமெங்கும் நடக்கும் இந்த வாழ்க்கை போக்கு, தேவனற்ற வாழ்க்கை, அவர்கள் எந்த சமயத்திலையும் இருக்கலாம், அநேகமானவர்கள் கிறிஸ்தவ சமயங்கிற ஒரு இதிலையும் இருக்கலாம், தங்கள் சொந்த சித்தத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், சொந்த நினைவுகளிலே ஜீவிக்கிறார்கள். தேவனண்டை போகிறது ஏன்? ஒரு பிரச்சனை தீர்வதற்காக, ஒரு பிரச்சனைக்கு மறுமொழி கிடைப்பதற்காக, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜபம் பண்ணுவது. தேவனுடைய ராஜ்யம் இறங்க வேண்டும், ஆச்சமங்கள் ரட்சிப்படைய வேண்டும், ஊழியர்கள் அநேகம் புறப்பட வேண்டும், பிசாசின் கட்டுக்கள் உடைந்து ஜனங்கள் விடுதலை அடைய வேணும். இவர்கள் ஒன்றுமே இவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணமோ நோக்கமோ இருதயமோ இல்லை. ஆதாம் அந்த பதவியை இழந்தது. உடனடியாக அவர்கள் பயத்தினாலே தேவனுடைய குரலை கேட்டு மரங்களுக்கு பின்னாலே ஒளிய வேண்டியிருந்தது. See, the loss of spiritual position took them to geographically to the wrong place. ஆவிக்குரிய பதவியை இழந்ததும் பிழையான ஒரு இடத்திலே அவர்கள் ஒளிய வேண்டி. ஏதேன் தோட்டம் படைக்கப்பட்டது அவர்களுக்காக, எதற்காக மரங்களுக்கு பின்னாலே ஒளிய வேண்டி இருக்கிறது? The place is changed. இடம் மாற்றப்பட்டது. அதன் பின்பு தேவன் அவர்களை விசாரித்து அதன் பிறகு ஏதேன் தோட்டத்தில் இருந்தே அவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். வித்தியாசமான நெருக்கமான வேலை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நெற்றி வேறு சிந்திதான் நீ அந்த அதை நிலத்தை இது செய்ய போகிறாய். அதுக்கு முதல் அவர் சொல்லவில்லை பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக. அதை பண்படுத்தவும் அந்த தோட்டத்தை காக்கவுமே ஆதாமை அங்கே வைத்தார். Why all the toil and labor? People just labor and labor and labor. மிகவும் நெருக்கத்தோடு வேலை செய்து எல்லாத்துக்கும் தங்கள் வாழ்நாட்களை முடித்து ஏதோ இன்னைக்கு ஒருத்தர் அவிசுவாசி சொன்ன மாதிரி கல்லுக்கு மண்ணுக்குமே கொண்டு போய் காசை கொட்டுகிறார் அநேகமாக இந்த வெளியூர்களில், அல்லது ஏதோ ஒரு வாகனத்துக்கு கொண்டு போய் வாழ்நாள் முழுவதுமாக அந்த காசை கொட்டி 35-40 வருஷங்களா, அதன் பிறகு அவர்களுக்கு வயது 65-70-75. யாருக்கு போகும் அது? உன்னை தேவன் எதற்கும் அழைத்தார்? உன் வாழ்நாள் எல்லாம் இதை கட்டி முடிப்பதற்காகவா அழைத்தார்? மார்கேஜ் எல்லாரும் பே பண்ணி முடிச்சாக்களுக்கு முதலிடம் பரலோகத்தில் என்றால் நிச்சயமாய் செய்யத்தான் வேணும். நீ ஏனாவது உழைத்து 40 வருஷம் நீ கட்டி முடித்தாய், இதோ உனக்கு கிரீடம். அப்படியே இல்லையே, உன் வாழ்நாட்கள் முடிந்தது. யார் அதை யார் கொண்டு போக போகிறான்? யார் அதிலே ஜீவிக்க போகிறான்? எத்தனை ஆற்று மக்களை நீ கொண்டு வந்தாய்? சத்தியம் உனக்கு அறிவிக்கப்பட்டது, உன் கையிலே பல காரியங்கள் கொடுக்கப்பட்டது, அடிக்கடி தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருந்தார். எப்படி நாங்கள் மறுமொழி கொடுக்க போகிறோம்? எப்படி நாங்கள் தப்ப போகிறோம்? இப்படிப்பட்டதான பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருந்தால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? இவரே 2. வெரி ட்ரூ. ஏன் நாம் மறுபடியும் கேட்க வேண்டும்? எத்தனையோ கிராமங்களிலே, பட்டணங்களிலே, சில சேச்சங்களிலே ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்படவில்லை. ஒரு தேவ வசனம் அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மதத்தினாலே குருடாக்கப்பட்டு அதுதான் உண்மை என்று சொல்லி அதன் பின்னாலே போய்கொண்டிருக்கும் ஜனம்தான் லட்சக்கணக்கான ஜனங்கள். இப்ப இந்த கேள்விப்பட்டு இந்த இதை எடுத்துக்கொண்ட சொற்ப பேரை இந்த பதவியை இழந்து இந்த ஆதாம் மாதிரி வெளியே துரத்தப்பட்டு வெளியே வித்தியாசமான ஒரு இடத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்தால் எவ்விதமாக நாம் சத்தியத்தை அறிவிக்க போகிறோம்? செய் பிழையான சபையில் இருந்து கொண்டு எப்படி நாம் அறிவிக்க போகிறோம்? எப்படி நாம் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்றப் போகிறோம்? ஆதாம் தன்னுடைய ஆவிக்குரிய பதவி ராஜாவாக கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழந்து தன்னுடைய ஜீவிக்கும் இடமாகிய தோட்டத்தை இழந்து வெளியே துரத்தப்பட்ட ஒரு மனுஷனாக முழு சந்ததியையும் அதிலேயே கொண்டு வந்தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் சிம்சோனை போல ஆவிக்குரிய அந்த அதிகாரத்தை இழந்து பெலசியர்களுக்கு போய் வேறொரு தேசத்தில் ஊழியம் செய்ய நெருக்கத்தோடு அவர்கள் காலங்களை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இலவச பாவ மன்னிப்பின் மூலமாக ஒரு விசுவாசி அவரோட கூட உன்னதங்களிலே தேவனாலே உயர்த்தப்பட்டு அவருடைய சிங்காசனத்திலே பங்கெடுக்கும்படிக்கு அவிதமான ஒரு பதவியை கொடுத்தார். ஆதாமுக்கு இந்த பதவி இருக்கவில்லை. Adam never had it. God was going to do that for him if he had taken part of the tree of life. அந்த ஜீவ மரத்தின் கனியை பூசித்து இருந்தார். அதற்கு முன்பதாக இந்த பிழை நடந்தது. ஆனால் இப்பொழுது விசுவாசி அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு தேவனாலே பிறந்து அவனுடைய ஆவி புதிதாக்கப்பட்டு சுத்த இருதயத்துக்குள்ளே அவர்களை சிருஷ்டி அதை சிருஷ்டிப்பேன் என்று சொன்னபடி அந்த விசுவாசியை உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உட்காரவும் பண்ணினார்கள். இது பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல். யோவான் பேதுருவுக்கு இது கிடைக்கவில்லை. Actually, the believer is seated with Christ and we receive that. The church is just singing. But we have the authority to rule. ஆளுகை செய்யும் அந்த அதிகாரம் ஆதாமை விட மேலதிகமாய் கிடைத்திருக்குது. இப்ப ஆதாம் எங்க ஆண்டவர் கொண்டு போய் உன்னதங்களில் உட்கார பண்ணவர் அவரோட கூட. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய ஆவியினாலே பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும் தான் ஒவ்வொரு ஆளும் தேவனுடைய பிள்ளையும். அந்த உள்ளான மனுஷனுக்கு அந்த புதிய சிருஷ்டியின் மேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. சேட்டன் கேன் டூ நத்திங் டு சேஞ்ச் தட் லைஃப். அது உங்களுக்கு தெரியுமா? சாத்தானால் அந்த புதிய அந்த வாழ்க்கை அந்த புதிய அந்த சிருஷ்டியை ஒன்றும் செய்ய முடியாது. That cannot be meddled with. What God did. Go with me to Hebrews 7. Oh, bless you, Lord. I told you every time when I speak the word of God and then I get strength. I was like this when I walked in. Hebrews 7. எழுதுனீங்களா? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் குருவானவராயிருக்கிறீர், ஆசாரியராயிருக்கிறீர், ஓகே என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே. That is the eternal life you received. நீ பெற்றுக்கொண்ட அந்த புதிய சிருஷ்டியினுடைய ஜீவன் அதுதான், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே. Endless eternal life cannot be touched. Satan cannot meddle with it. Touch it. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே, முந்தின கட்டளையின்படியால். That's what you received. The eternal life. Satan cannot alter it, reverse it. No. அது மாற்றவும் முடியாது, திருப்பி வேற நிலைமைக்கு கொண்டு போகவும் முடியாது. Amen. ஸோ இதுதான், அப்படிப்பட்டதான நிலையில இருந்து நாங்கள் ஆண்டவர் அந்த அழைத்த அந்த அழைப்பை பிடித்து கொண்டு, நீர் எதை எதிர்நோக்கி இருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதையும், பரிசுத்தவான்களிடத்திலே உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐசுவரியம் என்னதென்றும், நீர் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, the resurrection power, விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களிடத்திலே நீர் காண்பிக்கிற உம்முடைய மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும், நாங்கள் அறியும்படிக்கு எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்கள். So much resurrection power locked up in our recreated spirit. புதிதாய் பிறந்த அந்த புதிய சிருஷ்டி, புதிய இருதயத்துக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஊரோட மறுபடியும் பிறக்க செய்த அதே வல்லமை எங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. We are not using it. அதை நாங்கள் வெளியே விடுவதும் இல்லை, அதிலே தங்கி இருக்கிறதும் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறது கொஞ்சம் பைபிள் ரீடிங், கொஞ்சம் பிரயாஸ், வேலைக்கு போறதுக்கும் அதில் கொஞ்சம் முணுமுணுங்கிற ஜபம், அல்லது போட்டாச்சு காணிக்க போட்டாச்சு பிரைஸ் லார்ட் எங்கள் பாட்டிலே நாங்கள் போகிறோம். சர்ச்சுக்கு போனால் கொஞ்சம் நேரம் கிளாப்பிங், பாட்டு படிக்கிறது கொஞ்சம் தொங்குறது, தட்ஸ் இட். தட் பரிசுத்தாவியானவருடைய நிறைவு கொடுக்கப்பட்டதன் காரணமே அறுவடையிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்க இருதயத்திலே வச்சுக்கொள்ள, அந்நிய பாசை பேசிட்டு அங்கேயும் இங்கேயும் குதிச்சு கொண்டு திரிகிறதுக்கால. The reason why the latter rain and the former rain, which just typifies the outpouring of the Holy Spirit, unmariyum pinmariyum parusuthaviyanar mele irundu uttapaduvathu andha karyathai kurithu devan pesugirar, adu kodukapattadan kaaranam parusuthaviyanavar indraikku moottapattu kondirukkiradan kaaranam aruvadai mudivadharku, for the harvest. Aruvadai மாற்றப்படியால் நாங்கள் எந்த இடத்திலே இருக்கிறோம், நீ எந்த இடத்திலே இருந்து ஆண்டவருடைய வேலையை செய்கிறாய், செய்து கொண்டிருக்கிறாயா? ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் சொல்லப்போனால் அவர் ஆதாம் என்று அழைக்கவே இல்லை. நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? நீ இருக்கும் தேசம் சரிதானா? நல்ல தேசமா இருக்கலாம், சரியான தேசமா? நீ இருக்கும் பட்டணம் சரியா? நீ சேர்ந்திருக்கும் சபை சரியா? நீ குடியிருக்கும் வீடு சரியா? ஆண்டவர் அதை குறிப்பாக உனக்கு நிச்சயித்தாரா? எவ்விதமான ஒரு ஊழியத்தை நீ செய்கிறாய், அந்த ஊழியத்தை தேவன் உனக்கு செய்யும்படிக்கு அழைத்தாரா? சில காரியங்கள் சாதாரணமாக சிறு காரியங்களிலே ஆரம்பிக்கலாம். பிழைப்புவை போல ஆதிச்சபையிலே அந்த விதவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த ஊழியம், அப்போஸ்தலர் 6 அதன் பிறகு அவன் ஒரு சுவிசேஷகனாக அங்கே கூறப்படுகிறான். பரிசுத்தாவியானவர் மூலமாக. The only person mentioned as evangelist, Philip. Preaching in Samaria. Casting out demons, laying hands on people. That's the ministry. அசுத்தாவிகளையும் துரத்தி வியாதியங்க குணமடைந்தார்கள். அங்கே அந்த தேசத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. எப்படி சந்தோஷம் வரும் தேசத்தில் அசுத்தாவிகள் ஆக்களை பிடிச்சிருக்கிற நேரத்தில்? யோவேல் சொன்னான், இந்த அசுத்தாவிகள் வந்து பூந்ததுனால ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவர்கள் சந்தோஷம் ஓடி ஒளிஞ்சு போச்சு. வாசிச்சுப்பார். இன்னுமே ஜெனிவா சபைகளில் அசுத்தாவிகள் நிரம்பி இருக்கு. சபையில் விடுதலை இல்லை, குடும்பங்களுக்கு விடுதலை இல்லை. வருகிறார்கள், போகிறார்கள், துக்கத்தோடு பாட்டு படிக்கிறார்கள். பாஸ்டர் கைதட்ட சொன்னால் கைதட்டுகிறார்கள், சொல்லாவிட்டால் தட்டுவதில்லை. எழும்பண்டால் எழும்புகிறார்கள், இருகண்டால் இருக்கிறார்கள், சிரி என்றால் சிரிக்கிறார்கள். ஒரு வேளை அழைச்சொன்னால் அழுது விடுவார்கள். எல்லாம் சொன்னபடியினால் நடக்கிறது. சுயமாகவே அங்கே உள்ளே இருந்து பெறுகிறதில்லை. தமிழில் சொல்வார்கள், பானையில் இருந்த தான் அகப்பையில் வர மாட்டேன். உள்ள கொண்டு மில்லாடு எப்படி மாறுது? பிராண்டர் சத்தம் மட்டும்தான் கேட்கும். பிள்ளையான சபைகள் உண்டு, நிரம்பு. தேவனோடு சபையை ஸ்தாபித்தால் சாத்தான் சொல்வார், இதோ நானும் சபையை ஸ்தாபிக்கிறேன். அங்கே எல்லாம் இருக்கும், தேவ பிரசன்னம் மட்டும் இருக்காது. ஆடல் பாடல், கேம்ப் மீட்டிங், எல்லா மீட்டிங்கும் இருக்கும். ஒன்றிலையும் ஒரு பிழையும் இல்லை, ஒரே ஒரு பிழை, ஆவியானவர் அங்கே இல்லை. இங்கேதான் இருக்குது. எங்கே ஆவியானவர் கத்தராக இருக்கிறாரோ அங்கே விடுதலை. ஆமென். அங்கே விடுதலை. Where the Holy Spirit, the Lord Jehovah, is Lord, there is freedom. Freedom. சுதந்திரம். வெளிப்படையாக மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சிலருக்கு இது வாசிக்கிறேன் படுறதில்லை. இங்கே இருக்கிற ஏழு சபைகளில் ஐந்து சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்ற இயேசு கட்டளை இடுகிறார். ஐந்தில் ஏழு மனந்திரும்பு. சரதையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் என்று சொல்கிறதாவது, உன் வேலைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ செத்திருக்கிறாய். இந்த சபை வெளியிலே சட்டியான் ஒரு பயங்கர சபை என்று பெயர் எடுத்தது. இன்னும் பாட்டுகள் எவ்வளவு உற்சாகம். எந்த நேரம் பார்த்தாலும் எல்லாரும் சிரித்துக் கொண்டு தெரிகிறார்கள். அன்பு வழிகிறது. ஆனால் எது எப்படியாக வெளியிலே ஆக்கள் சொன்னாலும் தேவன் எப்படி அந்த இடத்தை பார்க்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் எடுத்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய நிலைமை செத்து போய் நீ இருக்கிறாய் உள்ளே. அப்ப வெளியரங்கமாக எல்லாம் பாசாங்காக இருக்குது. ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஹலோ சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் பிரைஸ் தான். ஜெபம் பண்ண சொல்லலாம், சோத்திரம் 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 சோத்திரம். யாராலும் நிப்பாட்ட முடியாது. ஜெபம் பண்ணியாவது கொஞ்சம் கேப்பம் பண்ணிச்சுன்னா அதுவும் இல்லை. இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. நினைக்கிறதெல்லாம் என்ன, நாங்கள் உயிர், எங்களுக்கு நிறைய உயிர் இருக்கிறது, ஆகையினால் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். தேவன் சொல்லுகிறார், யுவர் டேட். இப்போ இந்த சபையில் இருந்தால் எப்படி இருக்கு, எப்படி உயிர் வாரது, எப்படி சபைகள் இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. நான் யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை இருக்கிறது. இப்படிப்பட்டதான சபைகள் ஆங்காங்கே இருக்கும்னு ஆண்டவர் மாதிரியை இங்கே போட்டிருக்கிறார். ஏழு வித்தியாசமான காலகட்டங்கள், இந்த ஏழும் இப்பயும் இருக்கும். இந்த கடைசி இதை பார்த்தீங்களா, ஒன்றில் ஜெசபெல் அங்கே இருக்குது, கடைசி இதில் அனலும் இல்லை குளிரும் இல்லை ஒன்றுமே இல்லை. உனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை என்று சொல்கிறாய், உனக்கு எல்லாம் இருக்கிறது என்று. ஆனால் நீ என்ன சொல்ற ஆண்டவர், நீ நிப்பார்க்கும் உள்ளவனும், 3:17, மிகவும் பரிதாபப்படக்கூடியவனும் பிச்சைக்காரனும் குருடனும் உடுப்பில்லாதவனுமாயிருக்கிறபடியால் நான் பணக்காரன் என்றும் நிறைய பொருட்கள் எனக்கு இருக்கிறதென்றும் எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால் அதனுடைய மொழிபெயர்ப்பு. கொஞ்சம் பேருக்கு சாடிய கண் திறக்க பார்க்கும். நான் இப்ப வித்தியாசமா வாசிக்கிறேன். நிர்வாணி தரித்திரன் இந்த சபையில் எப்படி இருந்தா அப்படி இருக்கும். நிறைவேற்றலாம் அதனுடைய ஒளிதை. அனலும் இல்லை குளிரும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஓகே பிரதர், பிரைஸ் எல்லாம் டோன்ட் ஷவுட் டென்ஷன், வெரி நைஸ், எவ்ரிதிங் குவாயட் அண்ட் நைஸ். யூ காண்ட். இனி எங்களுக்கு தெரியும் வெளிப்படையா 18 குறிப்பா ஒரு சபைக்கு சபையில் இருக்கிறாங்க, அது வேசி சபை. இது உலகத்தோடு சேர்ந்து சரியான நடனம் ஆடுது. பதினெட்டு 4, பின்பு வேறு ஒரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே. ஆண்டவரே ஜனங்கள் இதுக்குள்ள கிடக்கணும். நீங்கள் அவளுடைய, யார் இந்த சபையில் இருக்கிற, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் ஆகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வேசி சபை. ஏன் யார் வேசி என்று சொல்றார்? வேசி என்று ஏன் சொல்றார் இந்த சபைய? யாக்கோபு, ஜேம்ஸ், ஜேம்ஸ் 4:4, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எதிரியாயிருக்கிறான், பகைஞனாக. உலகத்தோடு ஒத்து போற நேரத்தில் அந்த விசுவாசி வேசி ஆகிறான். விசு வேசி. மாசி போய் இப்ப வேசியாச்சு. வேற என்ன சொல்றது? விசுவாசி ஆண்டவரோட பின்னுக்கு போற ஆள், தன்னைத்தானே வறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுறது. எனக்கு பின்னால் வராதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். பின் அப்படி இருப்பான், வேசியாயிருப்பான், இருப்பாள். இப்போ வேசி என்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் தெரியுமா? யூ மிக்ஸ் அப் வித் த டைப் ஆஃப் த வேர்ல்ட் லைஃப். யூ ஜஸ்ட் யூ ஆர் நாட் அ பாதரேஷன் ஃபார் த டேவல். உன்னால் ஒரு பிரச்சனையுமே கிடைக்காது. ஒரு அசுத்தாவிக்கும் சொல்லப்போனால் நீ வீட்டை விட்டு வெளியேற நேரம் இந்த சலாம் 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 அவரை போக விடுங்க, ஐயாவை இந்த அம்மாவை போக விடுங்க, பாவம் நம்ம ஒண்ணுமே தொந்தரவு பண்றதில்ல. பாருங்க, நான் சுத்தாவி சொல்லுது, இந்த வருது இதோண்டு எந்த நேரம் கட்டு கட்டுன்னு கட்டிட்டே இருக்கு. வா வழியான இயேசுவின் நாமத்தில். அது விசுவாசி. ஆண்டவர் விட்ட இடத்துல சரியான சபையிலே இருக்க வேணும். அல்லது நீயும் ஆறின கஞ்சி மாதிரி போவாய், அனிலும் இல்லை குளிரும் இல்லை, குளிரும் இல்லை சூடும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் வெளியால் வாந்தி பண்ணுவேன். ஆர் சொன்னது? ஜீசஸ். இதுகளையும் சொல்லி கொடுக்கறது இல்லை, நாம் அறியும். சனமோடிடும், சனமோடினா மார்கேஜ் கட்ட வேணும், மார்கேஜ் கட்டாட்டி சனமும் இல்லை பாசரம் இல்லை வெளியால் போகணும். சரியான தேசம், சரியான பட்டணம், சரியான சபை, சரியான வீடு, இவைகள் மிக முக்கியம். ஆண்டவருக்கு யாராவது எனக்கு ஒரு காட்சி சொல்லுங்க, ஏன் இப்ப இந்த ஜனம் அநேகமாக உராதாரமா எங்களை இலங்கையாக்களை வச்சுக்கொள்வோம், ஏன் அநேகமான ஜனங்கள் வீட்டு அங்கே விட்டுட்டு பிரச்சனை வந்துட்டு பிள்ளைகள் எல்லாரையும் பறை கொடுத்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஐயோ, இந்த பிள்ளைகள் எல்லாமே கிட்டு போச்சு, வித்தியாசமான வாழ்க்கை போக்கில் போயிட்டாங்க, இன்னும் காய்ச்சா திரும்பி காய்க்கிறாங்க. சிறு பிள்ளைய காய்ச்சிங்கன்னா நான் ஃபோன் எடுப்பேன், 999 911 999. எங்களுக்கு நம்பரே பாடம் இல்லை, அதுகளுக்கு தெரியும் 911. நீங்கள் என்னை இது செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி என்ன சொல்லக்கூடாது, நான் என்ன இஷ்டப்படி நான் போவேன். சகலதமா அரசாங்கம் அப்ப இங்க வந்துட்டு அவதிப்படணும், ஐயோ நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாத நிலையில இருக்குது. வித்தியாசமான வாழ்க்கைக்கு போ, 12 வயதுலேயே நீ தொடங்கிடலாமே உன் குடும்ப வாழ்க்கை என்று சொல்றாங்களே, பாலியலிச்சை உறவுகளிலே நீ ஈடுபடலாம் என்று சொல்றாங்களே. இப்ப நாங்க என்ன சொல்றது, நாங்க தடை பண்ணினால் அது சட்டத்துக்கு விரோதமான பாவம். பொம்பளையும் பொம்பளையும் கட்டுது, ஆம்பளையும் ஆம்பளையும் கட்டுது, எல்லாம் கட்டுது. சீதா, and now they wonder what happened. தேவன் தானே சொன்னார் இங்கே வரும்படிக்கு. See that? Now they're wondering what to do. How can we rectify this? லோத்து தேவனாலே அனுமதிக்கப்படாத சோதோம் பட்டணத்துக்கு திறமான பிளாட் பூமி உண்டு, பச்சை பசேருண்டு, நாகரீகமான ஒரு சிட்டி. அங்கே போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தான், பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுத்தான், மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து பொருட்களிலே இழுபட்டு பிடிபட்டு வீட்டிலே பிடிபட்டு அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தேவன் இரக்கம் கொண்டும் அதில் இருந்து தப்ப முடியவில்லை. பின்னுக்கு திரும்பி பார்த்து He chose the wrong place. Chose the wrong place. அந்த நேரத்தில் நல்லதா பட்டதுச்சா? ஆபிரகாம் தேவனை அறிஞ்சிருந்தபடியினால அவனுடைய விட்டுட்டான், நீ உனக்கு விருப்பமான இடத்தை தெரிவு செய். இந்த கெச்சின பேர் தேவனுடைய ஜனம், விசுவாசிகள் எனப்பட்டவர்கள் வெள்ளியரங்கமாக தங்களுடைய சௌகரியத்துக்கும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நல்ல. அநேகம் பேருக்கு இங்கிலீஷ் என்றால் ஜெகோவா, ஜெகோவா தேவனை விட இங்கிலீஷ் பேசுறது நம்பர் ஒன். அதுக்கு பிறகு பிள்ளை என்ன செய்தி, இங்கிலீஷிலேயே தூஷணம் பேசுது, தகுப்பனுக்கு இங்கிலீஷிலேயே சபிக்குது, தாய்க்கு இல்லாத பொல்லாத வரிசையில் சொல்லி இப்ப எங்க போன இங்கிலீஷ். தேவன் எங்கே, நிம்மதி எங்கே? அவன் படித்தான், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கேயே எனக்கு ஒரு இடம் வேணும். ஏன் வந்தாய்? How can they rectify? எவ்வளவு பேர் அவதிப்படுகணும். லோத்து மிகவும் இருதயத்திலே வாதிக்கப்பட்டான், நம்ம அவனுடைய ஆவியிலே. பேதுரு எழுதுகிறான், அவனுடைய பொல்லாத பாவங்களை நாளுக்கு நாள் பார்த்து. ஆனால் அவனால் இடத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, அவனுடைய குடும்பத்தை அந்த பிரச்சனைக்கு முன்பதாகவே வெளியிலே கொண்டு போக முடியவில்லை. நாளுக்கு நாள் அவன் பாதிக்கப்பட்டான். மட்டும் எத்தனையோ பேர் உலகெங்கும் வெளியால நடக்கிற காரியங்கள், பாடசாலையிலே, வெளியிலே, தெருக்களிலே, மற்ற இடங்களிலே, பார்ட்டிஸிலே நடக்கிற காரியங்களை பார்த்து தங்களால் தாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டாலும் அவர்களால் தங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ள முடிகிறதில்லை. ஆகையினாலே தேவனாலே அழைக்கப்பட்ட திட்டம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாது. ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? உன்னை இந்த இடத்திலே நான் விட்டேன். மரத்துக்கு பின்னாலே ஒளியும்படிக்க நான் விட்டேன். உன் ராஜ பதவியை என்ன செய்தாய்? அதுதான் ஆண்டவர் கேட்டது. ஆண்டவருக்கு தெரியுமா ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். So these things are so important to God. தேவனாலே அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை அறிந்து இந்த வாழ்க்கையை பலிபீடத்திலே வைத்து தேவ ஆவியானவர் மூலமாக இந்த சரீரச்சிலை அவர் குடியிருக்க நாம் அவருடைய வேலையை செய்து முடிக்கிறது தான் வாழ்க்கையின் பெரிதான ஆசீர்வாதமும் திருப்தி. எவருக்கு? இயேசுவுக்கு எது உணவாக இருந்ததோ அதுதான் எங்களுக்கு இருக்க வேண்டும். பிதாவினாலே நான் அனுப்பப்பட்டேன். அவர் கொடுத்த இந்த வேலையை செய்து முடிப்பதுதான் எனக்கு உணவு. ஏசு சொன்னோர் மனுஷனுக்கு உண்டான சொத்துக்கள் அவனுக்கு ஜீவனாகாது. இன்னைக்கு ஆக்கள் வெளியரங்கமாக இதைத்தான் பார்க்கிறேன். உண்மையாய் சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஸ்கூல்ல போட்டு ஒரு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னால் அதுதான் அவர்களுக்கு முதலாவது காரியம். தேவனை குறித்து சொல்லிக் கொடு. அதெல்லாம் ஒரு இன்னொரு மோசமான ஒரு நிலைமை, வஞ்சிப்பு. அருமையான சகோதரி, சகோதரி, உன்னுடைய அழைப்பை நீ நிறைவேற்ற வேண்டுமானால் தேவன் எதற்காக உன்னை இந்த ராஜ்யத்துக்குள்ளே மறுபடியும் பிறக்கப்படி செய்து உனக்கு அந்த புதிய ஜீவனை கொடுத்தாரோ அது நிறைவேற வேண்டுமானால், அவருடைய திட்டம் நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், சாத்தானுக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது எங்கள் வாழ்க்கையிலே. The devil has a plan and God has a plan. Which one are you going to choose? எதை நீ தெரிவு செய்ய போறாய்? சாத்தானியனுடைய திட்டமா, தேவனுடைய திட்டமா? தேவனுடைய திட்டம் நிறைவேற சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம், அவர் விரும்புகிற தேசத்திலே, அவர் நியமித்த பட்டணத்திலே, அவர் நியமித்த சபையிலே, அந்த வீட்டில் இருந்து நாம் ஊழியம் செய்வோம். அப்பொழுது தேவன் சொல்லுவார், முடிந்ததும் வெல் டன், மே தி லார்ட் பிளஸ் யூ. ஆமென்.